நேயர்களே, இன்று நமது சமுதாய வானொலிக்கு வருகை தந்திருக்கக்கூடியவங்க நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தைச் சார்ந்த பூச்சியியல் துறையில் பணிபுரியும் உதவி பேராசிரியர் டாக்டர் கே செங்குட்டுவன் அவர்கள். இன்று அவர் நமக்காக பருத்தியில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை பற்றி கூறுவதற்காக நமது சமுதாய வானொலிக்கு வருகை தந்துள்ளார். அவர் கூறும் கருத்துக்களையும் தகவல்களையும் கேட்டு தெரிந்து கொள்வோமா?
அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நாம் இன்று பார்க்க போவது பருத்தியில் பயிர் பாதுகாப்பு, பருத்தியில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை. இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பூச்சி மேலாண்மை என்ற பொழுது பூச்சிகளை மட்டும் நாம் கருத்தில் கொள்ளக்கூடாது, அதோடு சேர்ந்த காரணிகளையும் நாம் சரியாக சரியான நேரத்தில் விதைப்பு காலம், விதை அளவு, பயிர் இடைவெளி, உர அளவு, நீர்ப்பாய்ச்சுதல் போன்ற தொழில்நுட்பங்கள் வந்து இந்த பூச்சிகளின் எண்ணிக்கையை வந்து பரவுறதுக்கும் அது சேதத்தை ஏற்படுத்துவதற்கும் காரணியாக இருக்கின்றன. எனவே இந்த காலத்தை பயிர் செய்வது என்பது முக்கியமான ஒரு செயலாக துவங்கி மேற்படி இந்த மேலாண்மை உத்திகளை கடைபிடிப்பது என்பது அவசியமாக ஒன்று. பொதுவாக பருத்தி குளிர்காலத்தை மானாவாரி பயிராகவும் பல ஆண்டுகளாக பயிரிடப்பட்டு வருகிறது. இதில் விலைக்கு ஏற்றவாறு, பருத்தி விலைக்கு ஏற்றவாறு சம்மரில் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பயிரிடப்பட்டு அதிக அளவு வருமானத்தை ஈட்டுவதாக ஒரு பயிராக இருந்து வருகிறது. இவற்றில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது பூச்சிகள். பருத்தி என்றாலே பூச்சிகளின் தாக்கம், நோய்களின் தாக்கம், இவைதான் அதிகமாக நாம் அதிலிருந்து பயத்தை கொள்வது வந்து பூச்சிகளின் தாக்கத்தினால்தான். இந்த பூச்சிகள் என்னென்ன வகையான பூச்சிகள் இதில் காணப்படுகின்றன? முதலில் சார் உறிஞ்சும் பூச்சிகள், அதற்கு மேல் காய்ப்புழுக்கள், இரண்டு வகையான பூச்சிகள் தான் இந்த பருத்தியில் பயிரை சேதத்தை ஏற்படுத்துகின்றன. 2002 வருடங்களுக்கு முன்பு, அதாவது பிடி அறிமுகம் ஆவதற்கு முன்பு இந்த காய்ப்புழுக்களின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் நிறைய பருத்தி விவசாயிகள் இதை விட்டு வெளியேறினர். பருத்தி விவசாயத்தை விட்டு வேறு பயிர்களுக்கு மாற்று ஒரு பருத்தி பயிரிடுவதற்காக உகந்த சூழ்நிலை இல்லை என்பதற்காக வேறு பயிர்களை நாடி சென்றனர். ஆனால் 2002 அப்புறம் பிடி பருத்தி வந்ததுக்கு அப்புறம் நிறைய இந்த பூச்சிகளின் தாக்கம் குறைந்து வருவதால் அது காய்ப்புழுக்களின் தாக்கம் அறவே அழிக்கப்பட்டது. அப் டு 2007 வரையில் அதனுடைய தாக்கம் வந்து அறவே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எதிர்ப்புத்தன்மை, சில பூச்சிகளில் வந்து எதிர்ப்புத்தன்மை, அதன் பிடி பருத்திக்கும் எதிர்ப்புத்தன்மை வந்து அதுக்கப்புறம் அந்த பிடியுமே வந்து ஃபஸ்ட்டு போல்கார்டு 1 என்ற ஒரு கிரை 1 AC என்ற ஒரு நுண்ணுயிரியை வந்து பிடி நுண்ணுயிரியை வந்து செலுத்தி அதுக்கிற போல்கார்டு 1 என்பதை வெளியிட்டார்கள். அதன் பிறகு எதிர்ப்புத்தன்மை வந்த பிறகு போல்கார்டு 2 என்ற ஒரு ரகத்தை வெளியிட்டார்கள். இது வந்து இரண்டு வகையான கிறிஸ்டல் புரோட்டீன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இந்த இரண்டு வகையான புரோட்டீன் உள்ளே இருப்பதனால் இதனுடைய இரண்டு தன்மையான ஒரு பூச்சிகளை தாக்கக்கூடிய தன்மை உள்ளே இருப்பதனால் இது நன்றாகவே வந்து பூச்சிகளின் தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்தி வந்தது. 2009 அப்புறம் இந்த இளஞ்சிவப்பு காய்ப்புழுவானது அந்த போல்கார்டு 2 என்று சொல்லக்கூடிய அந்த பிடி பருத்தியும் அதிக எதிர்ப்புத்திறன் கொண்டு அதிலையும் அந்த சேதத்தை 2015 இந்தியா முழுவதும் ஏறத்துறை 70-80% விழுக்காடு வந்து சேதத்தை ஏற்படுத்தியது. அவ்வாறு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த இளஞ்சிவப்பு காய்ப்புழுவை எவ்வாறு நம்ம கட்டுப்படுத்துவது? இந்த இளஞ்சிவப்பு காய்ப்புழுவானது பிடி பருத்தியில் மட்டுமல்ல, நான் பிடி அதாவது நம்ம ஆண்டாண்டு காலம் தொன்று தொட்டு நாம் பயிரிடக்கூடிய டேசி காட்டன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய பருத்தி வகைகள், இதிலையும் அந்த பூச்சிகள் தாக்குகின்றன, பிடி பருத்தியிலும் அந்த பூச்சிகள் தாக்குகின்றன. முதலில் அந்த சாரூரிஞ்சு பூச்சிகளை கட்டுப்படுத்துவதென்றால் விதைத்த ஒரு 30 பிறகு சாரூரிஞ்சும் பூச்சிகளின் தாக்கமானது காணப்படும். இது 30 பிறகு சாரூரிஞ்சின் தாக்குதலை கட்டுப்படுத்த சில வகை பூச்சிக்கொல்லிகளை நாம் பயன்படுத்தலாம். அதற்கு முன்பு எப்பொழுது இந்த பூச்சிக்கொல்லிகளை நாம் கையாளுவது, கையாளும் போது என்னென்ன பாதுகாப்பு முறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். இந்த பூச்சிகள் நாம் மருந்து தெளிப்பதற்கு முன் எந்த சமயத்தில் நாம் தெளிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது பொருளாதார சேதநிலை என்ற ஒன்று ஒரு பூச்சிகளினுடைய சேதத்தை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடைமுறைகளில் இந்த பொருளாதார சேதநிலை என்ற ஒரு குறியீடு வந்து முக்கியமாக ஒரு அங்கமாக வைக்கிறது. இந்த பொருளாதார சேதநிலை எவ்வாறு நாம் கணக்கிடுவது? பூச்சிகளை பொதுவாக இந்த சாருறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் மற்றும் காய்ப்பினுடைய தாக்கம் வந்து 10%, எந்த பூச்சிகளானாலும் ஒரு 10% தான் அதனுடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தக்க, அதாவது பொருளாதார சேதநிலையை சேதப்படுத்தாத அளவுக்கு உள்ள வரையில் தான் நம்ம அந்த பூச்சிக்கொல்லிகள் மருந்துகளை உபயோகிக்காமல் இருக்கலாம். அதற்கு பிறகு பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகிக்கும் பொழுது எவ்வளவு மருந்துகள் நாம் உபயோகிக்க வேண்டும், என்னென்ன மருந்துகளை நம்ம உபயோகிக்க வேண்டும், குறிப்பாக இந்த சாருறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த ஃப்ளோனிகமேட் என்ற மருந்தினை 150 ml ஒரு ஹெக்டேருக்கும், இமிடாகுளோபிரேட் என்ற மருந்தினை 100 ml ஒரு ஹெக்டேருக்கும், தயோகுளோபிரேட் மருந்தினை 125 ml ஒரு ஹெக்டேருக்கும், ஃபிப்ரோனில் 2 L ஒரு ஹெக்டேருக்கும், டைனோட்ரிஃபரான் என்ற மருந்தினை 150 g ஒரு ஹெக்டேருக்கும் நாம் தெளித்து இந்த சாருறிஞ்சும் பூச்சிகளை அறவே கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மருந்துகளை தொடர்ந்து அடுத்தடுத்த மருந்துகளை, ஒரு உதாரணத்திற்கு ஃப்ளோபெண்டமேட் மருந்தை நாம் முதல் முறை உபயோகிக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் ஓரளவு குறைந்திருக்கும், திரும்பவும் அதனுடைய தாக்கம் இருந்தால் அதே வகையான மருந்தை பயன்படுத்தாமல் வேறு வகை, அது ஃப்ளோனிகமேட் தயோகுளோபிரேட் போன்ற மருந்தினை நாம் மாற்றி கையாள வேண்டும். ஒரே மாதிரி மருந்தினை கையாளுவதனால் என்ன சிக்கல் என்றால் அதனுடைய எதிர்ப்புத்தன்மை வளர்ந்துவிடும், ஒவ்வொரு பூச்சிகளுக்கும் எதிர்ப்புத்தன்மை எளிதாக வளர்ந்துவிடும். அதற்காக மாற்று மருந்தினை ஒவ்வொரு முறையும் தெளிப்பது அவசியம். அடுத்தது வந்து நம் காய்ப்புழு தாக்கம். காய்ப்புழு தாக்கத்துக்கு மருந்து அப்படின்னும் பொழுது புரோஃபனஃபாஸ், குளோரிபரிஃபாஸ், கார்பரில், ஸ்பைனோசாட் இதெல்லாம் எவ்வளோ மருந்து தெளிக்கணும் அப்படின்னா குளோரிபரிஃபாஸ் 3.5 L முதல் 4 L வரை ஒரு ஹெக்டேருக்கு, ஃப்ளோபெண்டமேட் 250 g ஒரு ஹெக்டேருக்கு, புரோஃபனஃபாஸ் 2 L ஒரு ஹெக்டேருக்கு, ஸ்பைனோசாட் 250 ml ஒரு ஹெக்டேருக்கு. இவைகளை உகுந்த நேரத்தில் தெளித்து காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். இவ்வாறு இந்த சாருறிஞ்சும் பூச்சிகளையும் காய்ப்புழுக்களையும் கட்டுப்படுத்துவதனால் நம்மளுடைய மகசூல் அதிக வருவாயை ஈட்டும். தற்போதுள்ள நிலையில் பருத்தியில் அதிகமாக சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது 2 பூச்சிகள். ஒன்று ஒயிட் ஃப்ளை என்று சொல்லக்கூடிய வெள்ளை ஈ. இதனுடைய தாக்கம் 2015-16 இந்தியா முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் தாக்கமும் இந்தியா முழுவதும் ஏற்பட்டது. இதில் என்ன ஒரு அதிசயம் என்றால் நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும் இதற்கு விதிவிலக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் பருத்தியில் வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு காய்ப்புழுவின் தாக்கம் வந்து குறைவாகவே காணப்பட்டது. இதுவரையில் பொருளாதார சேதநிலை தாண்டவில்லை. ஆனால் வரும் வருடங்களில், அடுத்த வருடத்தில் இதனுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கும் என்பது கணக்கிடப்பட்டுள்ளது. பொதுவாக பருத்தியில் இந்த 2 வகையான பூச்சிகள் தற்போது அதிக தாக்கத்தினை ஏற்படுத்துவதனால் இதை எவ்வாறு கண்டறிவது, அதை எவ்வாறு மேலாண்மை முறைகளை மேற்கொள்வது? முதலில் இந்த பருத்தி வெள்ளை என்பது சிறிய கொசு போன்ற ஒரு பூச்சி. இது பொதுவாக இலையினுடைய அடிப்பாகத்தில் காணப்படும். இதனுடைய சாறுகளை உறிஞ்சுவதனால் இலைகள் மஞ்சளாக மாறி சுருங்கியும் இலைகள் வந்து சிறுத்தும் காணப்படும். அவ்வாறு ஒரு வயலில் நீங்கள் உட்சென்று பார்த்தால் அதனுடைய தாக்கத்தை நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் அவ்வாறு ஒரு இலையை வந்து பின்புறத்தில் திருப்பி பார்த்தால் அதனுடைய எவ்வளவு பூச்சிகள், வெள்ளை ஈக்கள் அதில் உட்கார்ந்திருக்கிறது என்பதை அறியலாம். இதனுடைய பொருளாதார சேதநிலை நம்ம கணக்கிடுவது என்பது அதனுடைய சேதநிலை என்பது 10%. அதனுடைய பாப்புலேஷன் கவுண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இதில் அதனுடைய பூச்சிகளின் எண்ணிக்கையை பொறுத்தும் நாம் அதை அளவிட்டு அதுக்கு தகுந்தவாறு ஒரு மேலாண்மை முறையை மேற்கொள்ளலாம். அவ்வாறு மேலாண்மை முறையை மேற்கொள்வது சரியான பொருளாதார சேதநிலை என்பது 10%. இந்த வெள்ளை ஈக்கம் பாப்புலேஷன் கவுண்ட் என்று சொல்லக்கூடிய பூச்சிகளின் எண்ணிக்கை என்று சொல்லும் பொழுது 8-10 வரை ஒரு 3 இலைகளில், மேல் கீழ் மற்றும் இடையில் உள்ள இலையில் 3 இலைகளையும் சேர்த்து மொத்தம் 8-10 பூச்சிகள் ஒரு செடியில் காணப்பட்டால் இது பொருளாதார சேதநிலை தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மேலாண்மை முறையை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு மேலாண்மை முறையை மேற்கொள்வதனால் இந்த பூச்சிகளின் தாக்கத்திலிருந்து நாம் விடுபடலாம். இரண்டாவதாக, பருத்தியில் இளஞ்சிவப்பு காய்ப்புழு. இந்த பருத்தியில் இளஞ்சிவப்பு காய்ப்புழு என்பது டேசி காட்டன் என்று சொல்லக்கூடிய நம்ம பாரம்பரிய வகைகள் பருத்தி வகைகளிலும், பிடி காட்டன் என்று சொல்லக்கூடிய பேசிலஸ் துருஞ்சென்சிஸ் என்ற ஒரு மாற்று உயிரை இந்த பருத்தி விதைகளில் செலுத்தி அந்த பருத்தியை நாம் பயிரிடுவதனாலும், இரண்டு பருத்தியிலுமே, பீட்டி பருத்தி, டேசி பருத்தி, இரண்டு பருத்தியிலுமே இந்த இளஞ்சிவப்பு காய்ப்பழும் தாக்கம் காணப்படுகிறது. இந்தியா முழுவதிலும் நாம் பார்த்தோம் என்றால் 90% விழுக்காடு நம்ம இந்த பீட்டி பருத்தியை வந்து பயிரிடுகிறோம். இந்த 90% அதிகமாக சேதத்தை ஏற்படுத்தியது வந்து குஜராத் மாநிலம். அதைத் தொடர்ந்து மற்ற மாநிலங்களும் 2015 இந்த தாக்கத்தை நம்ம காணப்படுகிறது. இந்த தாக்கம் எதனால் ஏற்பட்டது என்றால், அதிக பூச்சிக்கொல்லி மருந்தினை பயன்படுத்துவதனாலும் பீட்டி பருத்தியில் வந்து ரெஃப்யூஜியா என்றால் பீட்டி பருத்தி அருகாமையிலேயே நான் பீட்டி பருத்தி, அதாவது இந்த பூச்சிகளுக்கு எதிர்ப்புத்தன்மை வளர விடாமல் இருப்பதற்காக டெசி காட்டன், அதாவது இதே வெரைட்டி வந்து நான் பீட்டி, பீட்டி அல்லாத ஒரு பயிரை அருகாமையிலேயே அல்லது வயல் சுற்றி நாம் பயிரிட வேண்டும். 80% நீங்கள் பீட்டி பயிரை பயிரிட்டால் 20% வந்து நான் பீட்டி பயிரை பயிரிட வேண்டும் என்பது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தேரி. இப்பொழுது 95% நீங்கள் பீட்டி பருத்தியை பயிரிடலாம், ஆனால் 5% மட்டும் நான் பீட்டியை பயிரிட்டால் போதும், இதனுடைய ரெஃப்யூஜியா, அதாவது இதனுடைய எதிர்ப்புத்தன்மை வளர வைக்க முடியாத ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தலாம். 5% நான் பீட்டி பருத்தியை பயிரிடாமல் விடுவதனால் இந்த எதிர்ப்புத்தன்மை, பருத்தி இளஞ்சிவப்பு காய்ப்புடைய எதிர்ப்புத்தன்மை வளர்ந்து விட்டதாக அறிக்கை கூறுகிறது. அதனால் பீட்டி பருத்தியை பயிரிடுபவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நான் பீட்டி பருத்தியை 5% கண்டிப்பாக அதனுடன் சேர்த்து பயிரிட வேண்டும். இது கடந்த ஆண்டிலிருந்து எல்லா பீட்டி பருத்தி விதை பாக்கெட்டிலுமே அதை வந்து கலந்து தான் கொடுக்குறாங்க. அதனால் அதை வந்து நம்ம விட்டுட்டு போட முடியாது, அதோடு சேர்ந்து தான் போடணும். ஏன்னா அதனுடைய தாக்கம் அதற்கு முன் 2016-15 முன் ஏற்பட்ட விளைவுகளின் பயனாக நம்ம அந்த நான் பீட்டி வெரைட்டி, அதுக்கு முன்னாடி வந்து சின்ன சின்ன பாக்கெட் தனித்தனியாக ஒவ்வொரு பாக்கெட் நான் பீட்டியை வந்து கொடுக்குறாங்க. பட் அதை வந்து நம்ம தூக்கி போட்டு பீட்டி மட்டும் பயிரிடுறோம். அந்த பயிரிடுவதனால் வந்த விளைவுகள் இந்த எதிர்ப்புத்தன்மை வளரக்கூடிய ஒரு சூழலை விளைவித்தது. ஆகையால் இந்த இளஞ்சிவப்பு மேலாண்மை நம்ம கடைபிடிக்கும் பொழுது எவ்வாறு இதனுடைய தாக்கத்தை நாம் அறிவது? முதலில் பூ பூக்கும் தருணம், பருத்தியில் வந்து பூ பூக்கும் தருணத்தில் வந்து பூ வந்து திருகி காணப்படும். பூ நன்றாக மலராமல் பூ திருகி காணப்பட்டால் இதனுடைய தாக்கம், இளஞ்சிவப்பு காய்ப்பினுடைய தாக்கம் இருப்பதாக தெரியக்கூடும். இந்த பூ பூக்கும், பருத்தி பூ பூக்கும் தருணத்தில் நீங்கள் இனக்கவர்ச்சி பொறி, இந்த பிங்க் போல்வாம் என்று சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இளஞ்சிவப்பு காய்ப்புழு, இதனுடைய ஒரு திரவம், அதாவது பெண் பூச்சியின் திரவம்தான், அதனுடைய செயற்கை திரவம்தான் இந்த பொறியில் வைக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த பூச்சி பொறி வைப்பதன் மூலம் ஒரு வாரத்திற்கு 8 பூச்சிகள் வீதம் கவரப்பட்டால் அந்த வயலில் இந்த இளஞ்சிவப்பு காய்ப்புழுவினுடைய தாக்கம் இருப்பதாக கணக்கில் கொள்ள வேண்டும். அவ்வாறு காணப்பட்டால், 8-10 பூச்சிகள் கவர்ந்து இழுக்கப்பட்டால் ஒரு வாரத்திற்கு, நீங்கள் கண்டிப்பாக இதனுடைய மேலாண்மைக்கு, இளஞ்சிவப்பு காய்ப்பினுடைய மேலாண்மையை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு இந்த பூச்சி தாக்குதல் ஏற்படுவதற்கு முன் நம்மளுடைய சேதநிலையை பார்க்கக்கூடியது வந்து, கண்ணால் பார்க்கக்கூடியது வந்து பூ திருகி இருத்தல், திருகி இருக்கிறது, அதாவது ரோசட்டே ஃப்ளவர் அப்படின்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த பூ வந்து மலராமல் திருகி இருக்கும், அதை நீங்கள் உரிச்சு பார்த்தீங்கன்னா அதில் புழு ஒரு கண்டிப்பாக உள்ளே இருக்கும். அதுக்கு பிறகு அந்த சமயத்தில் நீங்கள் கரெக்டாக சரியாக பரிந்துரைக்கப்பட்ட மருந்தினை, அதாவது ப்ரோஃபெனஃபாஸ் 2 லிட்டர் ஒரு ஹெக்டேருக்கு, இல்லைனா தயோடிகார் 1 கிலோ ஒரு ஹெக்டேருக்கு, இல்லை குயினால் ஃபாஸ் 2 லிட்டர், ட்ரையோசா ஃபாஸ் அப்படின்னா 2.5 லிட்டர் ஒரு ஹெக்டருக்கு 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஹெக்டருக்கு தெளித்தனால் இதை எளிதாக கட்டுப்படுத்தலாம். இது பூ திரியிருக்கிற முதல் வெடிக்கும் தருவாயில் வரை இதனுடைய தாக்கம் காணப்படும். பூ திரிகி இருக்கும் பொழுது இதனுடைய தாக்கத்தை நாம் அறிய முடியும். பிறகு காய் பிடித்து காய் வெடிக்கும் வரை இதனுடைய தாக்கம் அறவே நம் கண்களுக்கு புலப்படாத ஒன்றாக இருக்கும். இதை எவ்வாறு தெரிந்து கொள்வது? கிரீன் போல்ஸ், பச்சை காய்களை நீங்கள் 20 காய்கள், ஒரு ஏக்கருக்கு 20 காய்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக எடுத்து அதை நீங்கள் ஒரு கத்தியை கொண்டு அறுத்து பார்த்தால் அதனுடைய தாக்கம் இருந்ததென்றால் நீங்கள் கண்டிப்பாக அதனுடைய மேலாண்மை முறையை நான் மேலே கூறியவாறு இதனுடைய பூச்சிக்கொல்லி மருந்தினை நீங்கள் தெளித்து கட்டுப்படுத்தலாம். அவ்வாறு இல்லை என்றால் நீங்கள் மருந்து தெளிப்பதை விட்டுவிடலாம், மருந்து தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பீட்டி புருத்தியினுடைய வீரியம் 100 முதல் 120 நாளுக்கு பிறகு பீட்டி பருத்தியின் வீரியம் குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் இதனுடைய தாக்கமும் அதன் பிறகு மிக அதிகமாக காணப்படும். முக்கியமாக இந்த பீட்டியில் உள்ள விதை, இந்த இளஞ்சவப்பு காய்ப்புள்ளவர்களில் பூட்டியினுடைய விதையை தான் வந்து உணவாக உட்கொள்ளும். உட்கொண்டு அது முழு பருவம் அடைந்தவுடன், அந்த முழு வளர்ச்சி, புழுவினுடைய முழு வளர்ச்சி அடைந்தவுடன் அது காயிலிருந்து வெளியே வந்து மண்ணிலே விழுந்து மண்ணிலே வந்து கூட்டுப்புழு புழுவாக மாறுகிறது. திரும்ப அடுத்த பருவத்திற்கு அது பூச்சிகளாக அடுத்த பருவத்தை அது எட்டுகிறது. அடுத்த சீசனுக்கு நம்ம பருத்தி காய்களில் திரும்ப தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துவதனால் நாம் என்ன ஒரு பொதுவான ஒருங்கிணைந்த ஒரு பூச்சிக்கொல்லி மேலாண்மை, பூச்சி மேலாண்மையை நாம் கடைபிடிக்க வேண்டுமென்றால் கோடை உழவு என்பது ஒரு முக்கியமான ஒன்றாகும். ஏனென்றால் இந்த கூட்டுப்புழு பருவமானது இந்த மண்ணில் தான் புதைந்து கூட்டுப்புழுவாக மாறுகிறது. அதனால் அடுத்த ஒரு பயிருக்கு பிரேக்கிங் பாயிண்ட், இந்த ஒரு சுழற்சிக்கு, அதாவது பூச்சியினுடைய வாழ்க்கை சுழற்சிக்கு ஒரு தடை ஏற்படுத்த வேண்டுமென்றால் நீங்கள் கோடை உழவை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு மேற்கொள்வதனால் இந்த இளஞ்சிவப்பு காய்ப்புனுடைய தாக்கம் மற்றும் காய்ப்புனுடைய தாக்கம், மற்ற அது களை செடிகளுடைய தாக்கம், நெமட்டோடு நூற்புழு என்ற அதனுடைய தாக்கம், இதெல்லாம் வந்து அளவே வந்து கோடை உழவின் என்ற ஒரு சிறிய ஒரு உழவியல் முறையால் கட்டுப்படுத்தலாம். இதை போக நமக்கு பிறகு இந்த கோடை உழவுக்கு பிறகு நம்மளுக்கு நன்மை ஏற்படுவதென்றால் இந்த மழை பெய்த பிறகு நீங்கள் சரியான பருவம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த குளிர்கால பருவத்தில் ஆகஸ்ட் மாதம் 2வது வாரம் சரியான ஒரு காலநிலையாக, இந்த பயிரிடுவதற்கு ஏற்ற காலநிலையாக இது அமையும். அவ்வாறு பயிரிடுவதன் மூலம் இந்த பருத்தியில் இளஞ்சிவப்பு காய்ப்புடைய தாக்கமும் ஓரளவுக்கு குறையவாக காணப்படும். நீங்கள் தள்ளி, அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி வாரத்தில் பயிரிட்டாலும் அல்லது செப்டம்பர் மாதத்தில் பயிரிட்டாலும் இல்லை அதற்கு முன்பு ஜூலையில் பயிரிட்டாலும் இந்த தாக்கத்தை வந்து அதிகமாக காணப்படுகிறது. ஆக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2வது வாரத்தில் பயிரிட்டு தகுந்த பூச்சிக்கொல்லிகளையும் தகுந்த உர மேலாண்மையையும் தகுந்த பரிந்துரைக்கப்பட்ட பூச்சிக்கொல்லிகளையும் நீங்கள் உபயோகிப்பதனால் சரியான முறையில் இந்த காய்ப்புழு மேலாண்மை மற்றும் சாரூஞ்சி பூச்சிகளையும் கட்டுப்படுத்தி அதிக பருத்தியில் லாபத்தை ஈட்டலாம். மேலும் இந்த இது சம்பந்தமான தகவல்கள், பூச்சிக்கொல்லிகள் இல்லை பூச்சிகளினுடைய மேலாண்மை பற்றிய பருத்தியில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பருத்தித்துறையை அணுகி உங்களுடைய விளக்கங்களை எப்போது வேண்டாலும் பெறலாம். வணக்கம்.
இதுவரை பருத்தியில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை பற்றி நமக்காக எடுத்துரைத்தவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையைச் சார்ந்த உதவி பேராசிரியர் டாக்டர் கே செங்குட்டுவன் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன நேயர்களே, இதுவரைக்கும் கூறிய கருத்துக்களும் தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம்.